சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 65 அத்தியாயம். தித்திக்கும் திட்டம். கொள்ளை மரக்களத்தின் தலைவனுக்கும் அடிமையாக பிடிப்பட்ட சோழர் படை உப தலைவனுக்கும் மிக குறுகிய காலத்தில் ஏற்பட்ட அந்தரங்க உறவை கண்டு முதலில் வியப்பும் பிறகு சந்தேகமும் கொண்ட மற்ற கொள்ளைக்காரர்கள் நாட்கள் 15 ஆகியும் கார்டாஃபி முனை கண்ணுக்கு கூட தெரியாததைக் கண்டு இரவில் ரகசியமாக கூடி ஆலோசித்த சமயத்தில் மரக்களத்தின் நேர் எதிரில் விண்ணில் சுடர்விட்ட துருவ நட்சத்திரத்தை பார்த்ததும் எல்லை மீறிய அச்சமும் கோபமும் ஒருங்கே அடைந்தார்கள். ஆதலால் தங்கள் இஷ்டவிரோதமாக கப்பல் திசை திரும்பி ஓடுவதன் காரணத்தை அறிய விரும்பியவர்களாய் முகங்களில் எள்ளும் கொள்ளும் இடிக்க மரக்களத்தின் நடுப்பகுதியை தாண்டி சாந்தமே உருவாய் சுக்கானை பிடித்து நின்று கொண்டிருந்த இளம் சழியனை நோக்கி கூட்டமாக நடந்தார்கள். சுக்கானை பிடித்து கப்பலின் திசையை நிர்ணயித்து ஓட்டிக் கொண்டிருந்த இளம் சழியன் கப்பலின் கோடியிலிருந்தே எதிர்முனையில் கொள்ளைக்காரர்கள் கூடி பேசியதையும் அவர்களில் ஒருவர் ஆகாயத்தை சுட்டி காட்டி கைகளை ஆட்டியதையும் அவர்கள் தன்னை நோக்கி நகர முன்பாகவே கவனித்து விட்டார்கள். அபாய புயல் உருவாகிவிட்டது என்று தீர்மானித்துக் கொண்டார். தங்களுக்கு தெரியாமல் கப்பல் திசை மாற்றப்பட்டதற்கு சரியான காரணம் தெரிவிக்காவிட்டால் எந்த பஞ்சமா பாதகத்துக்கும் அஞ்சாத அந்த கொள்ளைக்காரர்கள் தன்னை அந்த இடத்திலேயே வெட்டி போடுவார்கள் என்பதையும் இளம்சழியன் சந்தேகமர புரிந்து கொண்டானாலும் அதை பற்றி சிறிதும் சிந்திக்காதவன் போல முகத்தில் பெரும் பொய் அமைதியை புலப்படுத்திக் கொண்டு கடமையில் கண்ணும் கருத்தமுள்ள அடிமை போல சுக்கானை பலமாக பிடித்து நின்றார். இரவின் இருளில் பெரும் பிசாசுகளைப் போல மரக்களத்தின் இடைப்பகுதியை கடந்து இளம்சழியனை நோக்கி வந்த கொள்ளைக்காரர்கள் தூங்கும் அடிமைகளை கூட எழுப்பாமலும் சந்தடி ஏதும் செய்யாமலும் மரக்களத்தில் நடந்து சுக்கான் இருந்த இடத்தை அணுகியதும் இளம்சழியன் முன்பாக ஏதும் பேசாமல் குரூரம் சொட்டிய தங்கள் கண்களால் அவனை உற்று பார்த்து கொண்டு சில வினாடிகள் நின்றார்கள். சில வினாடிகளே நீடித்த அந்த இடைக்காலத்தின் அமைதி உண்மையில் பின்னால் எழ இருக்கும் புயலுக்கு அடையாளம் என்பதை உணர்ந்து கொண்ட இளம்சழியன் அவர்களை நோக்கி புன்முறுவல் செய்து,
ஏன் நிற்கிறீர்கள்? இப்படி பக்க பலகையில் சாய்ந்து கொள்ளலாமே
என்று தனக்கு அக்கம்பக்கத்தில் இருந்த இடத்தை சுட்டி காட்டினார். அவன் முகத்தில் தெரிந்த சாந்தம், இதழ்களில் எழுந்த புன்முறுவல், தங்களை சாய்ந்து கொள்ளும்படி இடம் காட்டிய நிதானம் இவற்றை கண்டதால் கப்பல் திசை மாறியதற்கு இவன் பொறுப்பாளியே இல்லையா என்று நினைத்து சற்று குழப்பமடைந்த கொள்ளைக்காரர்கள் தங்களோடு வந்த கப்பல் உபத்தலைவனை நோக்கினார்கள். கப்பல்களை வளைத்து பிடிப்பதிலோ கொள்ளையடிப்பதிலோ சற்றும் சளைக்காதவனும் அச்சம் என்பதையே அறியாதவனுமான கொள்ளை மரக்கள உபத்தலைவன் கூட அந்த சில வினாடிகளில் சிறிது அச்சமே அடைந்தான். ஒருவேளை இவன் செயலுக்கு காரணம் நமது தலைவனாக இருந்தால் நமது கதி அதோ கதியாகிவிடுமே என்று நினைப்பாலும் ஈவிரக்கமற்று தங்கள் கண்களுக்கு எதிரிலேயே தன்னை எதிர்ப்பவர்களை குத்திக் கொன்று கடலில் எரிந்திருப்பதை பலமுறை பார்த்திருந்ததாலும் எதையும் கேட்க பயந்து ஒரு வினாடி மற்ற கொள்ளைக்காரர்களை அவனும் திரும்பி பார்த்தான். எப்படி முதலில் கேள்வியை தொடுப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு குழம்பிய கொள்ளைக்காரர்களை நோக்கிய இளம்சழியன் அந்த குழப்பத்தின் காரணத்தையும் மூகித்துக் கொண்டானாகையால் அவர்களுக்கு கொள்ளை தலைவனிடமிருந்த கிளியை நினைத்து உள்ளூர மெல்ல நகைத்தது அன்றி அந்த கிளியே தனக்கு அந்த சமயத்தில் பெறும் பாதுகாப்பு என்பதையும் உணர்ந்து கொண்டு சற்று தைரியத்துடன்,
பக்க பலகையில் இடம் நிரம்ப இருக்கின்றதே, அப்பொழுதே கூறினேனே சாய்ந்து கொள்ளலாம்
என்று மீண்டும் அழைப்பு விடுத்தான். இரண்டாம் முறையாக அவன் விடுத்த அழைப்பு கப்பலை திசை மாற்றிய பின்பும் அவளுக்கு இருந்த துணிவு இரண்டினாலும் உள்ளே எழுந்த அச்சத்தை உதறிவிட்ட கொள்ளை மரக்களத்தின் உப தலைவன்,
பக்க பலகையில் நாங்கள் சாய்ந்து கொள்ள வரவில்லை, இல்லை பாருவம் நோக்கமில்லை என்று கூறி மீதி இருந்த கொள்ளைக்காரர்களை நோக்கி என்ன என்று ஒரு கேள்வியையும் வீசினார்.
ஆமாம், நாங்கள் அதற்கு வரவில்லை, அதற்கு வரவில்லை என்று மற்ற கொள்ளைக்காரர்கள் தங்கள் உப தலைவனை ஆதரிக்கும் முறையில் முணுமுணுத்தார்கள்.
அப்படியானால் வேறு அலுவல் ஏதாவது இருக்க வேண்டும் என்று சொன்ன இளம்சழியன் உப தலைவனையும் நோக்கி மற்ற கொள்ளைக்காரர்கள் மீதும் ஒரு முறை தன் கண்களை சுழலவிட்டார்.
விரோதமான பயங்கர கண்கள் இரண்டு அவனை எடுத்து விடுவது போல் பார்த்தன. மாமிச தசைகளை தின்றதாலும் அரபு யவன நாட்டு மது வர்க்கங்களை அருந்தியதாலும் பருத்து கிடந்த உதடுகள் ஆத்திரத்தில் அவனை நோக்கி துடித்தன. அப்படி துடிக்கும் உதடுகளின் மூலம் கடும் சொற்களை உதிர்க்க முற்பட்ட கொள்ளைக்காரர் உப தலைவன்,
கப்பல் ஏன் இன்னும் கார்டாஃபி முனையை அடையவில்லை என்று வினவினார்.
இளம்சழியன் கண்கள் மிதுமிஞ்சிய வியப்பால் மலர்ந்ததல்லாமல் அந்த வியப்பு சொற்களிலும் பிரதிபலிக்க கேட்டான்.
கார்டாஃபி முனையா? அது எங்கிருக்கிறது என்று.
எங்கிருக்கிறது என்று உனக்கு தெரியாதா
என்று உப தலைவன் குரலில் ஆத்திரமும் கோபமும் கலந்து தாண்டவம் ஆடியது. ஏதும் புரியாதது போல விழித்தான் சோழர் படையின் உப தலைவன்.
கார்டாஃபி முனை ஒன்று உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அது இருக்கும் இடம் எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன கடற்கொள்ளைக்காரடா, எரித்திரிய கடலில் பயணம் செய்திருக்கின்றேனா? தமிழகத்தை விட்டு நான் வெளியே சென்றதே இல்லையே, இந்த பயணமும் உங்கள் தயவினால் தானே நடக்கிறது
என்று சிறிது வருத்தமும் குரலில் துணிக்க கூறினார்.
இந்த பதில் கொள்ளைக்காரர்களை பெரிதும் குழப்பவே அவர்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மற்றவர்களுக்கு எழுந்த சந்தேகத்தை சற்று வாய்விட்டு ஒரு கொள்ளைக்காரன் சொன்னான்,
ஆமாம், இவனுக்கு எப்படி இந்த தூர தேசங்கள் தெரியும்
என்று. அது மட்டுமல்ல, கப்பலை ஓட்டவும் நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தீர்கள். பாய்மரம் கட்டுவது, அவிழ்ப்பது, சுக்கான் பிடிப்பது அத்தனையும் உங்களால் தானே பயின்றேன்
என்று அவர்களுக்கு தான் கடமைப்பட்டிருப்பதையும் தனக்காக எதுவுமே தெரியாது என்று பாசாங்க செய்ய தொடங்கிய இளம்சொழியனை கொள்ளைக்காரர் உபத்தலைவன் மீண்டும் அடக்கி,
அதனால் தான் கப்பலை திசை மாற்றி ஓட்டுகிறாயா என்று கோபம் கொந்தளித்து எழுந்த குரலில் அதட்டினார். கப்பல் திசை மாறி போகிறதா? குழப்பம் மிகுந்தவன் போல் கேட்டான் இளம்சொழியன்.
அதோ பார், அது என்ன தெரியுமா
என்று வடதிசையை சுட்டி விண்ணில் கையை உயர்த்தி கேட்டான் கொள்ளையர் உபத்தலைவன்.
தெரியாமல் என்ன, எங்கள் நாட்டில் துருவ நட்சத்திரம் என்று சொல்வார்கள் என்றான் படைத்தலைவன்.
கடற்பிரயாணிகள் கப்பலோட்டிகளும் இதை வடதிசை நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள்
என்று சற்று கடுமையாக சொன்னான் கொள்ளையர் உபத்தலைவன்.
ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சம்பிரதாயம் என்று ஒப்புக்கொண்டான் இளம்சொழியன்.
சம்பிரதாயத்தை பற்றி நான் குறிப்பிட வரவில்லை.
வேறு எதை குறிப்பிட விரும்புகின்றீர்கள்?
கப்பல் போகும் திசையை பற்றி பேசுகிறேன். இப்பொழுது இந்த கப்பல் வடக்கு திசையில் போகிறது. கப்பலின் முனை அதோ உங்கள் துருவ நட்சத்திரத்திற்கு நேராக இருக்கிறது. வடதிசையில் சொல்ல வேண்டுமானால் மாலுமிகள் அந்த நட்சத்திரத்தை அடையாளம் வைத்துதான் மரக்கலத்தை செலுத்துவார்கள்.
புரிகிறது, புரிகிறது.
என்ன புரிகிறது உனக்கு?
அதட்டிலோடு எழுந்தது கொள்ளை ரோப தலைவன் கேள்வி.
கப்பல் வடதிசையில் போகிறது என்று புரிகிறது.
சாவதானமாக பதில் சொல்லிய இளம்சொழியன் மீண்டும் ஏதோ பெரும் குழப்பமடைந்தவன் போல அவர்கள் மீது தன் பார்வையை செலுத்தி,
ஆமாம், இதை சொல்ல ஏன் இத்தனை பேர், எதற்காக இத்தனை கோபம்
என்று வினவினான்.
தமிழா, நீ உண்மையில் ஏதும் அறியாதவனா அல்லது அறிந்துதான் இதை செய்பவனா என்பது எங்களுக்கு புரியவில்லை. இந்த குற்றத்தை நீ அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் உன் உடலை குத்தி கிழித்து எறிவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த மரக்களம் கார்தாஃபி முனைக்கு செல்ல வடமேற்கில் சென்றிருக்க வேண்டும். சென்றிருந்தால் இத்தனை நாள் முனையை நாம் அடைந்திருப்போம். ஆனால் சுக்கான் பிடிக்கும் நீ துருவ நட்சத்திரத்திற்கு நேர் எதிரில், அதாவது நேர் வடக்கில் கப்பலை செலுத்தி இருக்கிறாய். இன்று வரையில் நாங்கள் இதை கவனிக்கவில்லை. மரக்கலம் இப்படியே போனால் என்ன ஆகும் தெரியுமா
என்று படபடப்போடு பேசினான் கொள்ளையர் உபத்தலைவன்.
என்ன ஆகும் என்று ஏதும் புரியாத குழந்தை போல கேட்டான் இளம்சழியன்.
கார்டாஃபி முனைக்கு செல்ல மாட்டோம், அதற்கு பதிலாக பறவை தீவுக்கு செல்வோம்
என்று கூறிய கொள்ளையர் உபத்தலைவன் அந்த தீவை நினைக்கவும் அஞ்சியவன் போல பாதியிலேயே வார்த்தையை நிறுத்தினார். அவன் உடல் கூட ஒரு முறை அச்சத்தால் ஆடியது.
பறவை தீவு, அது எங்கிருக்கிறது என்று சந்தேகமாக கேட்டான் இளம்சழியன்.
கானாவுக்கு கீழே,
கொள்ளையர் உபத்தலைவன் பதில் கடுமையோடு எழுந்தது.
கானாவா?
இளம்சழியன் சொற்களில் குழப்பம் பெரிதும் தெரிந்தது.
ஆம், அரபு நாட்டு துறைமுகம். கப்பல்கள் சிறிது திசை மாறினாலும் பாறைகளில் மோதி சுக்குநூறாக கூடிய பயங்கர பிரதேசம். அப்படி கப்பல் உடைந்து தப்புபவர்களை பிடிக்க சாம்பிராணி நாட்டு மன்னன் இலி ஆசு தன் வீரர்களை அரபு எல்லை பூராகவும் காவல் வைத்திருக்கின்றான். அவர்களிடம் பிடிபட்டால் நாம் ஆயுள் பூராவும் அடிமைகள். மன்னன் பொல்லாதவன். அதைவிட பொல்லாதது பெரும் பாறைகள் நிறைந்த அரபு நாட்டு கடற்பகுதி. அதைவிட மோசம் பறவை தீவு. பறவை தீவு அணுகும் போது ஏராளமான பலதரப்பட்ட பறவைகள் மரக்களத்தை நோக்கி வரும். அவற்றில் பெரும் கழுகுகளும் உண்டு. ஆயிரக்கணக்கான கழுகுகள் ஏக காலத்தில் இந்த மரக்களத்தில் பாய்ந்து மனிதர்களின் முகங்களையும் கண்களையும் கைகளையும் கொத்தினால் எப்படி இருக்கும்?
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.